ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக ஒரு வாரத்திற்கு முன்பாக இருந்து நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை நாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் சிலுவை மரணத்தை சந்திப்பதற்கு தாமாகவே முன்வந்து எருசலேமை நோக்கி அவர் பவனி வந்ததை நாம் பார்த்தோம். எருசலேமுக்கு சமீபத்தில் வந்தபொழுது அந்த நகரம் தனக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களையெல்லாம் இழந்து விட்டதை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி பார்த்தோம். சந்தர்ப்பங்களை அழுவ விடுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். பின்பு எருசலேமுக்குள் வந்தவுடனே அவர் தேவாலயத்தை சுத்திகரித்தார் என்று நம்ம பார்த்தோம். அதன் பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு முன்பதாக அவர் கெத்செமனே தோட்டத்திலே வியாகுலமடைந்து நமக்காக அவர் எவ்வளவு வியாகுலம் அடைந்தார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். பின்பு அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இப்படியாக நாம் தொடர்ச்சியாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே சிலுவையில் நமக்காக ஜீவன் தந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எப்படி யாரால் அடக்கம் பண்ணப்பட்டது என்பதை குறித்து அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு மற்றும் நிக்கேதேமு என்பவர்களை குறித்து நாம் பார்த்தோம். மறைந்திருந்தவர்கள், அந்தரங்க சீஷர்களாய் இருந்தவர்கள் எப்படி வெளியே வந்தார்கள். கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அந்தரங்கத்தில் இருக்கிறவர்களையும் வெளியே கொண்டு வர வேண்டும். நம்ம வெளியரங்கமாக ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டுமே தவிர எந்த மனுஷருக்கும் பயந்து கொண்டு அந்தரங்க வாழ்க்கை வாழக்கூடாது. அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். அதை நேற்றைய தினத்திலே பார்த்தோம். இன்றைய தினத்திலே மிக முக்கியமான ஒரு கருகலான சத்தியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவருடைய சிலுவை மரணத்தோடு நடந்த ஒரு கருகலான சத்தியம். இந்த வேத பகுதியை நீங்கள் நிறைய தடவை படிச்சிருப்பீங்க எல்லாருமே. ஆனால் எத்தனை பேர் இந்த வசனங்களை இப்போ ஒரு மூணு வசனத்தை வாசிக்க போகிறோம், அது எத்தனை பேர் இதுவரைக்கும் கவனித்தீர்கள் என்று சொல்லி தெரியாது. அதை நம்ம கவனிக்காமல் பெரும்பாலும் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். அது புரியாமல் ஒருவேளை நம்ம அப்படியே கடந்து போயிருப்போம். என் வாழ்க்கையிலும் கிட்டத்தட்ட 37 வருஷ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த வசனத்தை நான் எத்தனையோ முறை வாசிச்சிருக்கிறேன். ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்ற யூகம் எனக்கு இருந்திருக்கிறது. இதை குறித்து யாராவது பிரசங்கிப்பார்களா என்று சொல்லி இதுவரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே இந்த 37 வருஷத்துக்கு மேலே பார்த்துட்டேன். யாருமே இந்த வசனத்தை வச்சு இதுவரைக்கும் பிரசங்கம் பண்ணதை நான் பார்த்ததே இல்லை. அதன் பிறகு நான் எனக்கு இதை உள்ளத்தில் ஆனால் இது ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. இத்தனை வருஷங்கள் கேள்விதான். பின்பு இதை குறித்து நான் சில ஆராய்ச்சி புத்தகங்களை கூட விஷயம் தேடுவது வழக்கம் கிடையாது. ஆராய்ச்சி புத்தகங்களை பார்க்குற வழக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் இந்த வசனத்தை ஒருவேளை அதில் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி அதை நான் பலமுறை ஆராய்ஞ்செல்லாம் பார்த்துருக்கிறேன். அதுலேயும் எனக்கு ஒன்றுமே கிடைச்சதும் இல்லை. கடைசியாக சரி கூகுளில் ஏதாவது போட்டிருக்கான்னு சொல்லி அதையும் கூட போய் பார்த்தாச்சு. அதுலேயும் கூட ஒன்றும் போடலை. அதன் ஆனால் என் உள்ளத்தில் இது ஒரு ஓட்டமாகவே இருந்தது. இன்றைக்கு காலையிலே இதை குறித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வசனத்திலிருந்து ஒரு வெளிச்சத்தை எனக்கு காண்பித்தார், அதனுடைய ரகசியத்தை காண்பித்தார். அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் 50-53 வரையிலும் உள்ள வேத வசனங்கள். இது அருமையான ஒரு சம்பவம். மத்தேயு 27 அதிகாரம் 50-53 வரைக்கும். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்து பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. இதுதான் நம்ம கவனிக்கணும். கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இந்த வேத பகுதியை நாம் படிச்சிருப்போம். ஆனால் அது யார் என்ன கண்டிப்பாக புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. சரி என்னமோ நடந்திருக்குது அப்படின்ற ஒரு நினைப்பில் நம்ம வந்து அதை கிராஸ் பண்ணி போயிட்டுருப்போம். ஆனால் இது நம்ம வந்து பைபிளில் வந்து எந்த ஒரு வசனத்தையும் அப்படி நம்ம ஈஸியாக கிராஸ் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொன்றையும் ஒரு விஷயம் இருக்கும். பைபிளில் ஒரு வசனம் எழுதியிருக்கிறது என்றால் அதில் ஒரு காரியம் இருக்கிறது. இந்த இடத்தில் வாசித்த இந்த பகுதியை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அந்த நேரத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல சம்பவங்கள் நடந்தது. 3 மணி நேரம், 6 மணி வேளையிலிருந்து 9 மணி வேளை வரையிலும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஒரு மிகப்பெரிய காரிருள் முழு உலகத்தையும் சூழ்ந்தது. அதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். இப்போ சோலார் எக்ளிப்ஸ், அதாவது சூரிய கிரகணம் என்று சொல்லுகிறது வரும் பொழுது, குறிப்பிட்ட தேசங்களிலே அது முழுமையாக சூரிய கிரகணம் வரும், அப்பொழுது பூமி அந்தகாரப்படும். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் நேரத்தில் முழு பூமியிலும் இருள் அடைந்தது. இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவம். பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தது, இப்படி பல காரியங்கள் நடந்தது. தேவாலயத்தின் திரைச்சலை மேலிருந்து கீழ் வரைக்கும் கிழிந்தது. இப்படி பல இயற்கைக்கு இயற்கையே ஸ்தம்பித்து போனது. அந்த நேரத்தில் அவர் சிலுவையிலே தொங்கின அந்த நேரத்தில் இவைகளெல்லாம் நடந்தது. ஆனால் இந்த காரியம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இது எருசலேம் நகரத்தாருக்கு மட்டும் தெரிந்திருக்கிற ஒரு சம்பவம். பூமி எங்கும் அந்தகாரம் உண்டானது முழு பூமிக்கும் தெரிஞ்சது. கண்மலைகள் பிளந்தது மற்றும் பூமி அதிர்ச்சி வந்தது எருசலேமில் மட்டுமல்ல, பல இடத்துல வந்திருந்திருக்கும், முழு பாலஸ்தீன தேசத்துக்கு வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்தில் கல்லறைகளும் திறந்தது. அந்த இடத்துல ஏற்கனவே மரித்து பலருடைய கல்லறைகள் இருந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது இந்த கல்லறைகள் திறந்ததாம், பல கல்லறைகள் திறந்தது. இதில் பார்த்தீங்கன்னா சிலர் கிடையாது, கல்லறைகளும் திறந்து நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அதற்கு முன்பதாக ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் வாழ்ந்து ஆண்டவரை தேடி மரித்து அதன் பிறகு அவர்கள் கல்லறையில் வைக்கப்பட்டவருடைய கல்லறைகள் திறந்து பரிசுத்தவான்கள் அவங்களுடைய சரீரங்களும் கூட எழுந்திருந்ததாம். இது ஒரு சிலர் கிடையாது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில், அதாவது எருசலேம் நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இது விசித்திரமான ஒரு காரியம் நடந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது பூமி அதிர்கிறது. அந்த பூமி அதிர்ச்சியிலே கல்லறைகள் திறந்தது. பல வருஷங்களுக்கு முன்பாக மரித்தவர்கள் கல்லறைகள் திறந்தாலும் அதுல ஒண்ணும் இருக்காது, ஏன்னா 2 எலும்புத்துண்டுகளை பார்க்கலாம், அதுக்கு மேல ஒண்ணு பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த கல்லறைகள் திறந்த பொழுது அநேக சரீரங்களும் எழுந்ததாம், ஃப்ரெஷ்ஷா சரீரங்கள் எழுந்தது. எழுந்து அவங்க நடமாடல, எழுந்து இயேசு கிறிஸ்து மரிக்கிறார், இப்பொழுது அந்த கல்லறைகள் திறக்கப்பட்டு அநேகர் முழு சரீரத்தோடு எழுந்திருக்கிறாங்க. ஆனால் எழுந்த நிலைமையில் அங்கே இருக்கிறாங்க, நடமாடல, டெட் பாடி மாதிரி அங்கே இருக்கிறாங்க. இது அந்த சிலுவை மரணத்தின் நேரத்தில் நடந்துச்சு. அதன் பிறகு 2 நாட்கள் அப்படியே இருக்குது. 3வது நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பு இந்த சரீரங்களுக்குள்ளும் ஜீவன் வருது. இந்த சரீரங்களுக்குள்ள ஜீவன் வந்து இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் உயிரோடு எழுந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களுக்கு தன்னை காண்பிக்க போயிடுறார். நான் உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன்னு சொன்னார். அதன்படி தம்முடைய சீஷர்களுக்கும் மற்றும் அநேகருக்கு தான் உயிரோடு இருக்கிறதை காண்பிக்க அவர் போயிட்டார். ஆனால் இந்த எரிந்த சரீரங்கள் சிலது கிடையாது, அநேகருக்கு காணப்பட்டார்கள். இவர் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். நிறைய பேர், இதுல பாத்தீங்கன்னா 52வது வசனம் சொல்லுகிறது, கல்லறைகளும் திறந்தது நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம். சிலர் கிடையாது, நிறைய பேர், நிறைய பரிசுத்தவான்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா எருசலேம்ல வந்துட்டாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எழுப்பிட்டாங்க, வந்து இவர்கள் எல்லாருக்கும் காணப்பட்டாங்களாம். எருசலேம் நகரத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்க நடந்திருந்திருப்பாங்க. எலியா நடந்திருந்திருப்பாரு, எலிசா நடந்திருந்து, எலியா சாரி எலியா இருந்திருக்க முடியாது, எலியா மரணம் அடையில, எலிசா இருந்திருப்பாரு, சாமுவேல் வந்திருப்பாரு, மோசே வந்திருப்பாரு, இப்படி பல பரிசுத்தவான்கள், ஏராளமான தெய்வ மனுஷர்கள் அந்த இடத்துல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் அந்த இடத்துல நடந்து அநேகருக்கு காணப்பட்டார்களாம். இது என்ன நிகழ்வு? இது யோசிச்சு பாருங்க. எப்போ மரித்தவர்கள், ஆபேல் வந்திருப்பாரு, முதல் இரத்த சாட்சி ஆபேல் வந்திருப்பாரு, இவங்களை நடந்திருந்திருப்பாங்க. இவங்க வந்து லிட்டரலா அநேகருக்கு காணப்பட்டிருக்கிறாங்க, மனுஷர்களாய் நடந்துட்டு இருந்திருக்கிறாங்க, சரீரத்தோடு எழுந்து நடந்திருந்திருக்கிறாங்க, எல்லாருக்கும் காணப்பட்டிருக்கிறாங்க. ஒரு புதுசா ஒரு கூட்டமே எருசலேமிலே, ஒரு புதிய ஒரு கூட்டம் எழும்பிடுச்சு, பரிசுத்தவான்களின் கூட்டம். ஆபேல் முதற் கொண்டு பரிசுத்தவான்கள், ஆபிரகாம் எல்லாம் நடந்திருந்திருப்பாங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் எல்லாம் நடந்திருந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் நடந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இப்படி நிறைய பேர் நடந்திருக்கிறாங்க, இதை நிறைய பேரும் பார்த்திருக்கிறாங்க. இது என்ன? இதுதான் நமக்கு ஒரு கேள்வி. இங்க என்னதான் நடந்துச்சு? இது ஒரு கருகலான மறைவான ஒரு காரியம். இதை கர்த்தர் வெளிப்படுத்தாமல் ஒருவரும் இதை விளங்கிக் கொள்ள முடியாது. சரி, இப்போ இது என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தோடு நடந்த இந்த சம்பவம் என்ன? இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது கல்லறை திறக்கப்பட்டு இவங்க டெட் பாடியா தான் வெளியில வந்தாங்க. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பின்புதான் இவர்களுக்கும் ஜீவன் பிரவேசித்து இவர்களும் எருசலேமிலே பல இடங்களிலே நடமாடி இருக்கிறாங்க. உயிர்த்தெழுதலின் முதல் பலன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அவர் முதற் பலனானார். உயிர்த்தெழுதலில் இயேசு கிறிஸ்துவே முதற் பலனானார் என்று 1 Corinthians 15 நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா அங்க உயிர்த்தெழுதலை குறித்து பல விஷயங்கள் வரும். அதன் முதற் பலன் யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் முதலாவது உயிர்த்தெழ வேண்டும். அதன் பிறகு அவரோடு கூட சேர்ந்து ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள், அநேக பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுதலை சந்தித்திருக்கிறார்கள். அப்படின்னா இந்த ஒரு உயிர்த்தெழுதல் மாசம் நடந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது மரித்த சிலரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினார். அவங்க டெட் பாடி அப்படியே இருந்தாங்க, அப்படியே எழுப்பினார். அப்போதான் மரித்ததான யவீரின் மகள், ஒரு நாளைக்கு முன்னால் மரித்த நாயின் ஒரு உதவியின் மகன், 4 நாளுக்கு முன்பாக மரித்ததான லாசரு, இப்படி டெட் பாடி கண்ணுக்கு முன்னால் இருந்ததை அப்படியே எழுப்பினார். ஆனால் இந்த இடத்தில் எழுப்பப்பட்டவர்கள் அப்போதான் மரித்தவர்கள் கிடையாது. வேதத்திலே நிறைய பேர் மரித்தோர் எழுப்பப்பட்ட சம்பவங்கள் நிறைய இருக்குது. எலியா உயிரோடு மரித்தவர்களை எழுப்பியிருக்கிறாரு, எலிசா மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. இவங்கெல்லாம் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின சம்பவம் பழைய ஏற்பாட்டில் கூட நடந்திருக்கிறது. ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரித்தவர்கள் டெட் பாடி கண்ணு முன்னால் இருக்கும், அவங்கள அப்படியே வந்து எழுப்புவாங்க. இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே ஊழியம் செஞ்சபோது அப்படிதான் செஞ்சார், மரித்தவர்களை டெட் பாடி அப்படியே எழுப்பினார். ஆனால் இந்த இடத்திலே எழுந்தவர்கள் உண்மையிலேயே கடைசி காலத்தில் ஒரு மகிமையான உயிர்த்தெழுதல், கல்லறைகள் திறக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரித்தவர்கள் எழும்புவார்கள் என்பதற்கு அடையாளமாக பல வருஷங்களுக்கு முன்பாக மரித்தவர்கள், 100 கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக மரித்தவர்கள், ஏன் 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னால மரித்தவர்கள் கூட இந்த இடத்துல எழுந்திருக்க வேண்டும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆபேல் எழுந்திருந்தாலும் அவன் யோசிச்சு பார்க்கணும், கிட்டத்தட்ட 3500-4000 வருஷத்துக்கு முன்னால மரித்தவன் எழுந்திருக்கணும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களாம் யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷங்களுக்கு முன்பாக மரித்தவர்கள் அவங்கெல்லாம் எழுந்திருக்கிறார்கள் என்றால் மண்ணோடு மண்ணாக போய்விட்டதாக கருதப்பட்டவர்கள் மீண்டும் புதிய சரீரத்தோடு எழுந்து எல்லாரும் காணப்படத்தக்கதாக பப்ளிக்ல அவங்க நடந்திருக்கிறாங்க. இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், வேதத்தில் ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு சாட்சிகளும் நமக்கு பின் நடக்க போகிற காரியங்களுக்கு நமக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை நேரத்திலே சம்பவிக்க போகிறதான காரியங்களுக்கு இதெல்லாம் அடையாளம். 1 Thessalonians 4:16-18 பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை நேரத்திலே சம்பவிக்க போகிற காரியங்கள் நமக்கு துல்லியமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இனி சம்பவிக்க போகிற காரியம், அதற்கு இதெல்லாம் நமக்கு ஒரு அருமையான முன்னடையாளமாக இருக்கிறது. வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இது பின்னால் நடக்க போகிற விஷயம், இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இது நடக்க போற விஷயம், இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே சம்பவிக்க போகிற காரியம். இது நடக்குமா என்பதற்கு என்ன அடையாளம்? நடந்திருக்கிறது, எல்லாமே நமக்கு முன்னால் நடந்திருக்குது. இயேசு கிறிஸ்து பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நடக்குமா? நடந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுதே மறுரூபமானார். நடந்தது, நமக்கு நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு அவர் மாத்திரம் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்த பொழுது ஒரு கூட்ட பரிசுத்தவான்களும் அவரோடு கூட உயிரோடு கூட எழுந்திருக்கிறார்கள். அவர் பரமேறி செல்லுகிற அந்த நேரத்திலே இவர்களும் பரமேறி சென்றிருப்பார்கள். இப்படி ஒரு கூட்ட ஜனங்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு ஒரு மகிமையான மகத்தான உயிர்த்தெழுதல் அந்த நேரத்தில் சம்பவித்திருக்கிறது. அவங்க திருப்பி இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து பரமேறி செல்லும் பொழுது இவர்களும் பரமேறி சென்றிருப்பார்கள். மறுபடியும் அவங்க வாழ்வதற்கு இந்த உலகத்தில் காரியம் கிடையாது. அப்படி பார்க்கும் பொழுது ஏற்கனவே ஒரு மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நடந்திருக்கிறது. அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலிலே அநேக பரிசுத்தமான்கள் அதில் இருந்திருக்கிறார்கள். இவர்களும் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் எழுந்த பொழுது இவர்களும் எழுந்து அவர் நடமாடின பொழுது இவர்களும் பரிசுத்த நகரமாகிய எருசலேமிலே நடமாடி பின்பு அவர் பரமேறி செல்லும் பொழுது இவர்களும் பரமேறி சென்றிருக்க வேண்டும். சரி, இவங்களுடைய காரியம் என்ன? இது என்னதான் நடந்தது? இவர்கள் யார்? இவர்களை குறித்து என்ன காரியம் என்று சொல்லி கேட்டீங்கன்னா, இவர்கள் கல்லறைக்குள் இருந்தவர்கள் வெளியே வந்தார்கள். இவங்க ஏன் வெளியில வந்தாங்க? இவங்க பரிசுத்தவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவங்க ஏன் உள்ளிருந்து வெளியில வந்தாங்க? முதலாவது, ஒரு நபருடைய வாழ்க்கை, இது பழைய ஏற்பட்ட பரிசுத்தவான்கள், ஒரு நபருடைய வாழ்க்கை அவனுடைய மரணம் நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது? வேதத்திலிருந்து உங்களுக்கு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நல்லவர்கள் துன்மார்க்கர் யாவரை குறித்தும் நான் உங்களுக்கு சில வசன ஆதாரங்களை காண்பிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:35 நான் வாசிக்கிறேன். இங்கே யாக்கோபு ஒரு காரியத்தை அவன் அறிக்கையிடுகிறான். இப்ப நான் வாசிக்கிறேன். ஆதியாகம் 37:35. அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். துக்கத்தோடே நான் பாதாளத்தில் என் குமாரனிடத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். இந்த இடத்தில் யாக்கோபு சொல்லுகிறான், என் குமாரனுக்காக நான் துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்குவேன் என்று சொல்லி சொல்லுகிறான். இங்கே என்ன நடக்கிறது? யோசேப்பு மரித்து போனான் என்று சொல்லி அவனுடைய மூத்த சகோதரர்கள் அவனுடைய தகப்பனாய் இருக்கிறதான யாக்கோபின் இடத்துல வந்து போய் சொல்லுகிறார்கள். இந்த காரியத்தை அவன் கேட்டவுடனே யாக்கோபுடைய இருதயம் கலங்கி அவன் சொல்லுகிறான், என் மகன் யோசேப்பு எனக்கு பிரியமான மகன் போய்விட்டான், ஆகையால் நான் துக்கத்தோடே நான் பாதாளத்தில் இறங்குவேன் அப்படிங்கிறான். நான் பாதாளத்தில் இறங்குவேன், என்னுடைய ஆத்மா மரித்து துக்கத்தோடு நான் வேதனையோடு பாதாளத்துக்குள்ள போறேங்கிறான். இது ஒரு தடவை இல்லை, மூணு தடவை அறிக்கைன்றான். பாருங்க, இன்னொரு வசனத்தை காட்டுறேன். 42:38 நான் வாசிக்கிறேன். கவனிங்கள், 42:38. அதற்கு அவன், என் மகன் உங்களோடு கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான். அதாவது யோசேப்பு இறந்து போனான் நினைச்சிட்டு பேசலாம், இறந்து போனான். இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான், நீங்கள் போகும் வழியிலே இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் அப்படிங்கிறான். என் நரைமயிரை சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள், நான் வேதனையோடு பாதாளத்தில் இறங்குவேங்கிறான், சஞ்சலத்தோடு இறங்குவேன்றான். பின்பு அவனை குறித்து அவனுடைய சகோதரர்கள் சொல்ற காரியத்தை பாருங்க. அடுத்து 44:10 ஒரு வசனத்தை காட்ட பாருங்க. 29 நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து அழைத்துக் கொண்டு போகும் இடத்தில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நரைமயிரை வியாகுலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். இப்ப மூணாவது சொல்றான், என் நரைமயிரை வியாகுலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். 31 பாருங்க, அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில், சகோதரர்கள் சொல்றாங்க, அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். இப்படி உமது அடியானாகிய நாங்கள், உமது அடியானாகிய எங்கள் தகப்பனுடைய நரைமயிரை வியாகுலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம். வேதனையோடு பாதாளத்தில் இறங்கப்படுவோம். யாக்கோபியார் முற்பிதா, கோத்திரப்பிதா. இப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய மரணத்தை குறித்து அவன் 3 அறிக்கையிடுகிறான், நான் துக்கத்தோடு வியாகுலத்தோடு சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்குவேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நபருக்கு ஏற்படுகிற ஒரு காரியம். இப்போ பொல்லாத மனுஷர்களை குறித்து நான் உங்களுக்கு ஒரு சாட்சி காட்டுறேன். பாருங்க, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16 எடுத்துக் கொள்ளுங்கள். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16:30 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள், எண்ணாகமம் 16:30-33 நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடு செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்குண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தைகளையெல்லாம் சொல்லி முடிக்கும் முன்னே முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. இந்த இடத்துல கோராகு தாத்தான் என்று சொல்லி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இரண்டு பேர் இருந்தாங்க. இவர்கள் கலகக்காரர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணி அவர்களை கலகம் முட்டி மோசேக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக கலகத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த கர்த்தர் உங்களை மாத்திரம்தான் ஊழியத்திற்கு அடைத்தாரா என்று கலகம் பண்ணினார்கள். இந்த விஷயத்திலே தேவ சமூகத்திலே மோசே போய் விழுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உத்தமன் நான் தெரிந்து கொண்டவர் இன்னார் என்பதை நான் விளங்க பண்ணுவேன். அதன்படி கர்த்தர் ஆரோனை ஆசாரியனாக தெரிந்து கொண்டேன் என்று ஒரு தெளித்த கோளின் மூலமாக கர்த்தர் அதை நிரூபிப்பார். அந்த நேரத்தில் ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறார். அப்பொழுது மோசே சொல்லுகிறான், சவாலாய் சொல்லுகிறான், இந்த காரியத்தில் நீங்கள் கலகம் பண்ணினீர்கள் என்பதற்கு அடையாளமாக இப்பொழுது ஒரு புதிய காரியம், இதுவரைக்கும் நடக்காத ஒரு புதிய காரியம் நடக்க போகுது, அதன் மூலமாக நீங்க கலகக்காரர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறான். பூமி தன் வாயை பிளந்து உங்களை உயிரோடு பாதாளத்தில் உங்களை இறங்க பண்ணுங்கிறான். நீங்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்குவீர்கள், அப்படிதான் உங்களுக்கு நடக்க போதுன்னா. அவன் சொல்லி முடிச்ச உடனே அந்த கோராக கூட்டத்தான் இருக்கிற இடத்துல திடீரென்று பூமி அப்படியே பிளந்தது. அவர்களும் அவருடைய குடும்பத்தான் எல்லாம் ஏறக்குறைய 250 பேர் அப்படியே பூமிக்குள்ள அப்படியே உயிரோடு இறங்கினாங்க. இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். அப்ப இதிலிருந்து ஒண்ணு மட்டும் நமக்கு தெரியணும், யாக்கோபு ஒரு தெய்வ மனுஷன், கர்த்தருக்கு ஒரு தீர்க்கதரிசியாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்தவன். அந்த யாக்கோபு துக்கத்தோடு சஞ்சலத்தோடு வேதனையோடு பாதாளத்தில் இறங்குவேன்னு சொன்னான். இந்த இடத்தில் கோராக கூட்டத்தார் துன்மார்க்கர்கள், கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினவர்கள், அவர்கள் உயிரோடு பாதாளத்திலே இறங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா துன்மார்க்கனாய் இருக்கட்டும் சன்மார்க்கனாய் இருக்கட்டும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாதாளத்திற்குள் இறங்கி இருக்கிறார்கள். சரி, இப்போ இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லணும். அந்த நாட்களில் பாதாளம் என்பது பிசாசனுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் இருந்த ஒரு இடம். இந்த பாதாளம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த எப்படி இருந்தது என்று சொல்லி கேட்டீங்களானால், தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைக்கும் பொழுது இது நடக்கவில்லை. ஆனால் பாதாளத்துக்குரியவனாக இந்த சாத்தான் லூசிபர் இருக்கிறான். மனிதன் பாவம் செய்த பொழுது மனிதன் எல்லா அதிகாரத்தையும் பிசாசனிடத்திலே அவன் இழந்து விடுகிறான். அப்படி வரும்பொழுது பாதாளத்தின் அதிகாரமும் அவன் கரத்திலே கொடுக்கப்பட்டு விட்டது. பாதாளத்தின் அதிகாரமும் அவன் கையிலே போனதினாலே மரிக்கிற ஒவ்வொரு நபர்களும், அவர்கள் பரிசுத்தவானாயிருக்கட்டும் அல்லது பாவியாயிருக்கட்டும் துன்மார்க்கனாயிருக்கட்டும், மரிக்கும் பொழுது அந்த ஆத்மா பாதாளத்திற்குள், அதாவது பிசாசனுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்று விடுகிறது. அப்படி செல்லுகிற காரணத்தினாலே அந்த சூழ்நிலையினாலே தான் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்த மட்டிலே மரித்ததான தேவ மனுஷர்களா இருக்கட்டும் யாவருமே இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு போகவில்லை. இப்ப புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா பவுல் சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அருமையா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போவார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னுவாரு. நான் சரீரத்தில் பிழைத்திருப்பதோ அல்லது ஆண்டவரிடத்தில் போய் இருப்பதோ எது நலம் என்று எனக்கு தெரியவில்லை, எதை தெரிந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. இப்படி ரொம்ப அருமையா மரணத்தை ஒரு ஹாப்பியான ஒரு ஒரு சம்பவமாக அவர் பார்ப்பார். ஆனா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட அப்படி சொல்ல மாட்டாங்க. மரணத்தை வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக யாருமே பழைய ஏற்பாட்டில் கொண்டாடினது கிடையாது, புதிய ஏற்பாட்டில் தான் அது நடக்குது. அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பாதாளம் பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற இடம், அந்த இடத்திலே தான் பரிசுத்தவான்களாக இருக்கட்டும் துன்மார்க்கர்களாக இருக்கட்டும் அங்கதான் போய் சேர்ந்தாங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலே துன்மார்க்கர் அதே பாதாளத்திலே காரிருளில் இருந்திருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் பரிசுத்தவான்கள் அந்த காரிருளிலே அவஸ்தப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனாலும் கூட அவர்கள் பிசாசின் ஆளுகைக்குள்ளதான் இருக்கிறாங்க. அதனாலதான் ஐஸ்வர்யமான லாசர் சம்பவத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் அங்கே சொல்லுவார், ஐஸ்வர்யவான் மரித்து அவனும் பாதாளத்தில் இருப்பான், அதே போல லாசருவும் மரித்து இருப்பான். ஐஸ்வர்யவான் லாசர் எதிரெதிரதா இருந்திருக்கிறார்கள். அதனாலதான் ஐஸ்வர்யவான் கேட்கிறான், நீர் லாசருவை அனுப்பி அவன் விரலின் தண்ணி நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அனுப்ப வேண்டும் கேட்பான். எதிரெதிரதான் இருப்பாங்க. ஆனாலும் ஆபிரகாம் சொல்லுவாரு, இப்பொழுது மனதுள்ளவர்களுக்கும் கூடாதபடி எங்களுக்கும் உங்களுக்கு நடுவே ஒரு பெரும் பிளப்பு உண்டாகி இருக்கிறது. இதான் பழைய ஏற்பாட்டு நிலைமை. அப்ப எதிரெதிரதான் இருக்கிறாங்க. பரிசுத்தவான்களும் அங்கதான் இருக்கிறாங்க, ஐஸ்வர்யவான் பல துன்மார்களும் அங்கதான் இருக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் இங்கிருந்து அங்க மிங்கிள் ஆகாதபடிக்கு ஒரு பெரும் பிளப்பு இருந்துச்சு. ஆனா ரெண்டுமே பிசாசனுடைய ஆளுகையின் கீழதான் இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இருந்திருக்கிறது. அதனாலதான் ஆபிரகாம் கூட அதை தெளிவு சொல்றாரு, இங்கிருந்து அங்கேயும் போக முடியாது, அங்கிருந்து இங்க வர முடியாது. ஆனாலும் எதிரெதிரதான் இருக்கிறாங்க, பிசாசனுடைய ஆளுகையில் இருக்கிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது ஒரு அருமையான காரியம் நடந்தது. அவர் மரித்து உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது ஒரு அருமையான சம்பவம் நடந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதமான ஒரு அறிக்கையை அவர் சொல்லுகிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். இது எப்ப சொல்றாரு? மரித்து உயிரோடு எழுந்த பிறகு சொல்றாரு. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். இப்பொழுது நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவரா இருக்கிறேன். ரெண்டு சாமி இப்ப எங்கிட்ட இருக்குது, ரெண்டு அதிகாரி இப்ப எங்கிட்ட வந்துருச்சுங்கிறார். அப்படியானால் இப்பொழுது அவர் மரித்தேன் ஆனால் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகுதான் இதை அவர் சொல்றார், இதை கன்ஃபஸ் பண்றாரு. மரணத்துக்குரிய திறவுகோல் இப்ப எங்கிட்ட வந்துருச்சு, அதிகாரம் எங்கிட்ட வந்துருச்சு, பாதாளத்துக்குரிய திறவுகோல் இப்ப எங்கிட்ட வந்துருச்சு. அப்படி இதுவரைக்கும் எங்க இருந்துச்சு? பிசாசு கையில் இருந்துச்சு. அவர் மரித்து எழுந்த பிறகுதான் இதை சொல்றாரு, அது வரைக்கும் அது அவங்க கையில் இருந்துச்சு. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இது இயேசு கிறிஸ்துவின் கையிலே வந்துவிட்டது. அதிகாரத்தையும் வல்லமைகளையும் ஆண்டவர் அவனிடத்தில் உரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர். மரணத்தை ஜெயித்து மரணத்தின் அதிபதியாய் இருந்த பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே அவர் ஜெயித்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருந்தவர்களை அவர் மீட்டெடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருந்தவர்களை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தார். ஜெயித்து அவர் 3வது நாள் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது மரணத்தின் மேல் இருக்கிற அதிகாரத்தையும் பாதாளத்தின் மேல் இருக்கிற அதிகாரத்தையும் அவர் தன்னிடத்திலே பெற்றுக் கொண்டார். அதனாலதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் சந்தோஷமாய் மரணத்தை சந்திக்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே அது பிசாசுடைய ஆளுகையில் இருந்தபடினாலே யாரும் மகிழ்ச்சியோடு மரணத்தை சந்திக்கக்கூடிய நிலைமையில் இருக்க முடியல. சரி, அது இருக்கட்டும். இப்ப இதை குறித்து இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இப்ப இந்த சூழ்நிலையிலே பாதாளம் பிசாசுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. மரிக்கிற பரிசுத்தவான்களும் அங்க போறாங்க, மரிக்கிற துன்மார்க்கர்களும் அங்க போறாங்க. ஆனால் பிசாசு மொத்தத்திலே அவன் அதிகாரத்தை வைத்திருக்கிறான். எது வரைக்கும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரைக்கும். சரி, இப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது என்ன நடந்தது என்பதற்கு உங்களுக்கு சொல்வதற்கு முன்பதாக உங்களுக்கு இன்னொரு சந்தேகத்தையும் கூட நான் தீர்த்துவிட நல்லது, இந்த சமயத்தில் தீர்ப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். வேதத்தை நீங்கள் வாசிக்கிறவர்கள், சவுலின் நாட்களில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். 1 சாமுவேல் 28 திறந்து கொள்ளுங்கள். இந்த சம்பவம், இது ஒரு டிபேட்டுக்குரிய காரியம். நிறைய பேர் அதை வந்து விவாதிப்பாங்க, நிறைய பேர் இந்த காரியத்தை குறித்து நிறைய விளக்கம் கொடுப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு தெளிவாதிலிருந்து நான் சொல்றேன், சில வார்த்தைகளை கவனியுங்கள். இந்த இடத்துல ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயின் இடத்துல சவுல் ராஜா கர்த்தர் தன்னை கைவிட்ட உடனே அவன் போய் குறி சொல்லுகிறதை கேட்க போகிறான். நீங்க நல்லா கவனிங்க. 7வது வசனத்திலிருந்து அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரனை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எத்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். இப்ப அவர்கள் வந்து அங்க போறாங்க. 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்துக் கொண்டு அவனும் அவனோடு கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர செய் என்றான். பாருங்க, நல்லா பாருங்க, எழும்பி வர செய் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாதாளத்தில் உள்ள இருக்கிறான், உள்ள இருக்கிறவனை எழும்பி வரசை. எழும்பி வரசைனா கீழே இருக்கிறவனை தான் எழும்பி வரசைன்னு சொல்லுவோம். எழும்பி வரசைன்னு சவுல் கேட்கிறான்.
அதற்கு அந்த ஸ்திரீ சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடி நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே அப்படின்னு சொல்லி சொல்றான். அதன் பிறகு இவன் அவனுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறான். 11 வசனத்தில், அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். அவன், சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். சவுல் கேட்கிறான், சாமுவேலை எழும்பி வர பண்ணணும். யார்கிட்ட? அஞ்சனம் பார்க்கிறதான மந்திரவித்தை செய்கிற ஒரு பெண்ணிடத்திலே சவுல் கேட்கிறான், சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும். சாமுவேல் ஒரு சிறந்த தேவ மனுஷன், அருமையான தீர்க்கதரிசி. இப்ப பாத்தீங்கன்னா, அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமிட்டு கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுலாச்சதே என்றாள். அப்போ அந்த சாமுவேல் எழும்பி வராரு. வரதை பார்த்த உடனே இவள் அவருடைய முக காரியத்தை பார்த்து கூட இருக்கிறது சவுல் என்பதை அடையாளம் கண்டுகொண்டாள். இப்ப அவருடைய முகத்து ரூபத்தை கேட்கிறாங்க. 14 வசனத்துல பார்க்கும் பொழுது, அவருடைய ரூபம் என்னது என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்கும் குனிந்து வணங்கினான். சவுலுக்கு சாமுவேல் நல்லா தெரியும், ஆனா அந்த பெண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த தோற்றத்தை பார்த்து விவரிக்கிறா. விவரிச்ச உடனே அப்படியே சவுல் குனிந்து விழுந்து பணிந்து கொள்ளுகிறான். இப்ப பாருங்க, சாமுவேல் சவுல், 15 வசனத்துல, சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். இதுல நிறைய பேர் வந்து இதை தப்பா வியாக்கியானம் பண்ணுவாங்க. ஒருபோது ஒரு சூனியக்கார பெண் வந்து சாமுவேல் எழும்பி வர பண்ண முடியாது அப்படின்னு சாதிப்பாங்க. எதை வச்சு சாதிக்கிறாங்க? பேச கிடையாது. வேதம் தெளிவா சொல்லுது, அந்த மனுஷன் அந்த ரூபம் அப்படிலாம் போடல, தெளிவா பேரையே மென்ஷன் பண்ணுது, சாமுவேல் சவுலை நோக்கின்னு போட்டிருக்கு. தெளிவா சொல்லுது, அது சாமுவேல் தான் பைபிள் போட்டிருக்குது. புரியுதுங்களா? எப்படி ஏற்படுத்த முடியும்? நம்மள என்ன செய்யக்கூடாது? நாமவே ஒரு கேள்வி ரைஸ் பண்ணக்கூடாது. வேதம் வெளிப்படையாவே சொல்லுது, அது சாமுவேல் தான் சொல்லியிருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா, சாமுவேல் அந்த இடத்துல வந்தானா? சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன? அப்ப அது வரைக்கும் ரெஸ்ட்ல இருந்திருக்கிறாரு. இந்த சூனியக்கார பெண் என்ன செய்யறா? அந்த தூக்கு இந்த ரெஸ்ட்ல இருந்து கலைச்சு வெளியெடுத்துட்டு வந்துட்டா. ஏன்னா அது பிசாசனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற பாதாளம். அந்த ஆளுகையில் இருக்கிற அந்த பெண் உள்ளே அவளால் அந்த ஆவிகளை வைத்து கிரியை செய்ய முடிகிறது. செயல்பட்டு கொண்டு வர பண்ணியிருக்க. அப்ப அது கலைத்தது என்னன்னு கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்றான். அதன் பிறகு இவளுக்குள்ள சம்பாஷணம் நடக்குது. கடைசியிலே, கத்தரே உமை கைவிட்டிருக்க, நீ இடத்தில் ஏன் வருகிறீன்னு சொல்லி சாமுவேல் கடிந்து கொள்வான். இது சாமுவேல். அதனாலதான் கத்தருடைய வார்த்தைகளை அவன் தெளிவா சொல்றான். நீ என்னை கர்த்தருனை கைவிடும் பொழுது ஏன் என்கிட்ட வந்து? அவன் கர்த்தருக்காக அவன் பேசலாம் பாருங்க. அந்த வைராக்கியத்தோடு, அதே வைராக்கியத்தோடு பேசுறான். கடைசியில சொல்லுவான், இன்றைக்கு நீயும் உன் குமாரனும் என்னோட இருப்பீங்கன்னு சொல்லுவான். அதே போல அன்றைக்கு சவுலும் அவனுடைய குமாரன் யோனத்தான் எல்லாருமே அன்றைக்கு மரணம் அடைவாங்க உலகத்துல. அப்ப பாத்தீங்கன்னா அப்படியே நடந்துரும். இது சாமுவேல். அப்போ சாமுவேலை, ஒரு தேவ மனுஷனை ஒரு சூனியக்காரி எப்படி எழுப்புகிறாள் அப்படின்னா, பாதாளம் பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு. இப்போ இந்த மத்தேயு சுவிசேஷத்துல பார்த்ததான இந்த பரிசுத்தவான்களும் பாதாளத்தில் பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தவங்க தான். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்ன நடந்திருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அவருடைய சரீரத்தை கொண்டு போய் அரிமத்தியா உரானாகிய யோசேப்பும் நிக்கோதேமுவும் அடக்கம் பண்றாங்க. சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? 1 பேதுரு 3:18-20 ஆகிய 3 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் எங்க போயிட்டார்ன்றத வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஏனெனில் கிறிஸ்துவும் தம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். பாருங்க, அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். பிசாசுடைய காவலுக்குள் இருந்ததான அந்த ஆவிகளுக்கு போய் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தாராம். பிரசங்கித்து அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமல் போனவர்கள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமல் போனவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பேதர் சொல்ல கீழ்ப்படியாமல் போனவர்களையும் ஆவி அங்கே இருந்திருக்குது. பேடையிலே காக்கப்பட்டவர்களை குறித்து இந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு, அந்த எட்டு பேரையும் மென்ஷன் பண்றாரு. அப்படின்னா அந்த ஆவிகள் வேற ஒன்றும் கிடையாது, அன்னைக்கு முழு உலகத்திலும் இருந்ததான எல்லா மனுஷர்கள், துன்மார்க்கருடைய ஆவியும் சரி, தேவனை தேடின நோவாவின் குடும்பத்தாருடைய ஆவியும் சரி, எல்லாமே பாதாளத்தில் இருந்திருக்குது. இது சிம்பாலிக்க சொல்லப்படுது. அப்படின்னா துன்மார்க்கருடைய ஆவிகளும் தேவனை தேடின மனிதனுடைய ஆவிகளும் பாதாளத்தில் இருந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் ஆவியிலே பாதாளத்திற்கு போய் தான் ரட்சிப்பை ஏற்படுத்தி விட்டதை அங்கே பிரசங்கிக்கிறார். அங்கே பிரசங்கிக்கும் போது இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாதாளத்திலிருந்து அங்கே காவலில் இருந்ததான பரிசுத்தவான்களுடைய ஆவிகள் பிரித்தெடுக்கப்படுகிறது. அந்த இடத்துல அவர் பிரசங்கிக்கும் போதுதான் இங்கே கல்லறை திறக்கப்படுகிறது. அவர் அங்க போயிட்டாரு. அங்க போகும்போது இந்த இடத்தில் பூமியில என்ன நடக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தோடு கண்மலைகள் பிளக்கிறது, பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது, கல்லறைகள் திறக்கப்பட்டு இந்த சரீரங்கள் எல்லாம் உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாக வெளியில் வந்துருச்சு. மண்ணோடு மண்ணாய் மக்கி போன சரீரங்கள் எல்லாம் மறுபடியும் ஒரு மகிமின் சரீரமாக உருவெடுத்து ரெடியாயிடுச்சு, உயிர்த்தெழுதலுக்கு ரெடியாயிடுச்சு. அங்கே இயேசு கிறிஸ்து பிரசங்கித்து அந்த ஆவிகளை பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுத்து அவர் பாதாளத்திலிருந்து வெளியே வரார். அந்த வெற்றியோடு பாதாளத்தின் திறவுகளை எடுத்தவர், அதிகாரத்தோடு வெளியே வரார். தன்னுடையவர்களை மீட்டெடுத்து அந்த அதிகாரத்தோடு வெளியே வரார். வந்து இயேசு கிறிஸ்துவின் கல்லறை இங்கு திறக்குது. திறந்து அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அதே நேரத்திலே உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாய் காத்திருக்கிறதான இந்த நிறைய பரிசுத்தவான்களுடைய சரீரங்களுக்குள்ளும் அவர் மீட்டெடுத்த அந்த ஆவிகள் அந்தந்த சரீரங்களுக்குள் பிரவேசிச்சிருச்சு. பாதாளத்தில் வெளியே கொண்டு வந்தார் பாருங்க, அந்த ஆவிகள் எல்லாமே அவர் அவருடைய சரீரத்துக்குள் பிரவேசித்து மறுபடியும் அவர்கள் சேனையா எழுவி நின்றாங்க. நின்று அவர்கள் தான் எருசலேமிலே அவர்கள் எல்லாரும் காணப்படும்படியாக அவர்கள் நடமாடி இருக்கிறார்கள். இது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது பாதாளத்தின் திறவுகோலை அவர் தன் வசத்திலே வைத்திருந்தார். அதிகாரத்தை தன்னிடத்திலே அவர் எடுத்துக்கொண்டார். அந்த அதிகாரத்தை அவர் பாதாளத்திலே செயல்படுத்தும் பொழுதே அதற்குரிய சரீரங்கள் இங்கே ஆயத்தமாக்கப்பட்டது. அவர் அதிகாரத்தை பிடுங்கிக் கொண்டு பிசாசினிடத்திலிருந்து உயிர் தேடுதலோடு அந்த வல்லமையோடு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவர் வெளியே வந்து பூமியில் அவர் உயிர் தேடும் பொழுது அவரோடு கூட ஒரு கூட்டமும் உயிர் தெழுந்து நடமாடினார்கள். இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன், சாவு நமக்கு ஆதாயம். மரித்து அடக்கமண்ணப்பட்டாலும் ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் மரண நேரத்தில் கல்லறையிலே இருந்து வெளியே வந்தார்கள். அவர் உயிர் தெழுந்த பின்பு கூடவே உயிரோடு எழுந்தார்கள். ஆகையால் அப்படிப்பட்ட மெய் தெய்வமாகிய மரித்து பாதாளத்தின் திறவுகோலை தன் வசப்படுத்தி உயிர் தேடும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நாமும் மரித்தாலும் உயிரோடு கூட எழுப்பப்படுவோம். எத்தனை வருஷங்களுக்கு முன்பாக கல்லறையில் வைக்கப்பட்டாலும் அன்றைக்கு கல்லறைகள் திறக்கப்பட்டது, அநேக பரிசுத்தவான்களுடைய கல்லறைப்பட்டது, அவர்கள் உயிரோடு எழுந்தார்கள், எல்லாருக்கும் காணப்பட்டார்கள். அதே போல நமக்கும் உயிர் தேடுதலும் உண்டு. அல்லது நாம் உயிரோடு இருக்கும் பொழுது கிறிஸ்து வருவாரானால் மறுரூபமும் உண்டு, நாமும் நித்திய ஜீவனை சுதந்தரிப்போம் என்பதற்கு இதை பார்க்கிலும் உறுதியான ஆதாரம் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. நடந்தது அதுதான் நடக்கப் போகிறது. அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன், நடந்தது எதுவோ அதுதான் நடக்கப் போகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நடந்தது, அதனுடைய ஆசீர்வாதம் நிறைவேறுகிறது. அதே போல இயேசு கிறிஸ்துவின் மரணம் நடந்தது, பூமியிலே நமக்கு மரணம் நடக்கலாம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், அவரோடு கூட அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தார்கள். நடந்தது இதுதான் இனியும் நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். உயிர் தெழுதல் மிகப்பெரிய அளவில் நடக்க போகிறது. ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிருங்கள். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மறைவான காரியங்கள் உமக்குரியவைகள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள், அதை நீங்க வெளிப்படுத்தி கொடுக்கிறீங்க ஆண்டவரே. இந்த அருமையான ரகசியம், இந்த கல்லறைகளிலிருந்து வெளியே வந்ததான பரிசுத்தவான்கள், எருசலேம் நகரத்தில் எல்லாருக்கும் காணப்பட்ட இந்த பரிசுத்தவான்கள், இவர்களை குறித்த ரகசியத்தை எங்களுக்கு வேதத்தின் அடிப்படையிலே வசனத்தின் வெளிச்சத்தில் எங்களுக்கு நீங்க காண்பித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர், அப்பா எவ்வளவு தூரம் எங்களுக்கு நித்தியத்தை குறித்த நிச்சயத்தை வைத்திருக்கிறீங்க. நீங்க உயிரோடு இருக்கும் பொழுது மறுதூபமானீங்க, மறித்து உயிரோடு எழுந்தீங்க. நீங்க எழுந்திருக்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்களும் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். பாதாளத்தில் இருந்தவர்களை காவலிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை உம்மோடு கூட எழுப்பி உம்மோடு கூட நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்க அப்பா. மறித்தோரின் உயிர் தேடுதலுக்கு நீங்க முதற்பலனாக இருந்து ஒரு கூட்டத்தையே நீங்க ஏற்கனவே கூட்டிட்டு போயிட்டீங்க. இனி திரும்பியும் வரப்போறீங்க. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை கூப்பிட்டு கொண்டு போகிறதற்கு திருப்பி வரப்போறீங்க. பழைய ஏற்பாட்டு தேவ மனுஷர்களை கூட்டிட்டு போயிட்டீங்க. புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளை கூட்டிட்டு போறதற்காக சீக்கிரம் வரப்போறீங்க. அதற்காக சோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எவ்வளவு அருமையான காரியங்கள், வேதத்தின் மறைவான ரகசியங்கள் அப்பா எங்களுக்கு வெளியரங்கமா இருப்பதற்காக சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து இந்த விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாய் நின்று உமக்காய் உழைக்க, உமக்காய் பிரயாசப்பட்டு உம்முடைய சித்தத்தின்படி வாழ்ந்து ஒன்று உயிர் தெழுதல் அல்லது மறுரூபமாக்கப்படுதல், அதற்காக அந்த நாளுக்காக ஆவலோடு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக சோத்திரம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நாளை தினத்திலும் காலை 8 மணியிலிருந்து 10:30 வரையிலும் நமக்கு காலை ஆராதனை லைவ் ஸ்ட்ரீம்ல இருக்கும். அதை தொடர்ந்து கர்த்தருடைய பந்தி நாம் இந்த இடத்தில் ஆசரிக்கிறோம். இந்த இடத்துல எல்லாரும் கூடி வரப்போறது கிடையாது, இங்கே லைவ் ஸ்ட்ரீமாக தான் இருக்கும். ஆனால் வீடுகளிலே இருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும், அதாவது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். அதை இங்கிருந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, அதை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது, நீங்கள் தேவ பயத்தோடு அந்த பந்தியை உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் ஆசரிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறோம். நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆயத்தத்தோடு இருங்கள். கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த வார இந்த முறை நாம் இப்படி நாம் செய்ய போகிறோம். கர்த்தர் சீக்கிரத்திலே நிலைமைகள் சீரமையும், அப்பொழுது நாம் கூடி கர்த்தருடைய பந்தி ஆசரிக்கிற நாட்களும் சீக்கிரத்திலே கர்த்தர் சீரமைத்து கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.